ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீதான் எங்களுக்கு எல்லாம். நீதான் இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காய் சிலுவை சுமந்து, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குடியாய இயேசு கிறிஸ்துவே, நீதான் எங்கள் நம்பிக்கை. நீர் ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இறங்கி வந்தவரே, எங்களை வாழ வைக்க உங்களுடைய ஜீவனை தந்தவர், உமக்கு மகிமை உண்டாவதா, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமையின் ராஜாவே, மகத்துவமுள்ள தேவனே, இப்பொழுதும் எங்கள் உள்ளம் உம்மை நாடுதையா. நீதான் எங்கள் எல்லாருக்கும் இடத்துல நிற்கிற எல்லாருக்கும் எல்லாமாய் இருக்கிறவர் நீதான் ஐயா. இயேசு கிறிஸ்துவே, தேவ ஆவியானவர், மகிமை நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிருவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துகிறார். நீரங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறதுக்காய் சோதரம். எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறதுக்காய் சோதரம். எல்லாம் உமக்கு வெளிப்படையாக இருக்கிறது. உமக்கு மறைவாக ஒன்றுமில்லையே தகவல். ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திற்கு நாமே. நாம் ஆண்டவருடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம், வாசிப்போம். 1 சாமுவேல் 16 ஒன்று எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 16:6-7 நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 16:6-7. இந்த நாளிலே நான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்கின்ற தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை சீக்கிரமாய், சில வார்த்தைகளை சீக்கிரமாய் பகிர்ந்துள்ள சொல்லி ஆண்டவர்களை நான் விரும்புறேன். காலையில இந்த சம்பவம் என் மனசுல வந்தபோது இதை நான் உங்களோடு பேசலாம் சொல்லி ஆண்டவர்களை நிச்சயத்துக்கிறேன். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். மாற்று மொழியிலே சொன்னார், மனுஷன் வெளி அழகை விரும்புகிறான், தேவனோ உள் அழகை ரசிக்கிறார். பதினைந்தாம் அதிகாரத்தில் சவுலுடைய அரசாட்சிக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ அந்த வசனத்தை புறக்கணித்தபடியால் நான் உன்னை ராஜாவா இராதபடி புறக்கணித்தேன். தேவனுடைய வார்த்தையில் அவன் தொடர்ந்து மீறிக்கொண்டிருந்தபடியால் தேவனே சவுலை முதலாவது ராஜாவாக ஏற்படுத்தினார். சகல ஜனங்களிலும் கீழாக இருந்த ஒரு மனிதன் அவனே சொல்கிறான். ஆனால் தேவனோ அவனை உயர்த்தி தன் ஜனத்தை ஆளுகிற சிங்காசனத்தின் மேலே ராஜாவாக ஏற்படுத்தி வைத்தார். தானே ஏற்படுத்தின ராஜாவை தானே தள்ளிவிட்டார். தானே ஏற்படுத்தின ராஜாவை தானே புறக்கணித்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன்? தேவனால புறக்கணிக்கப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் உல்லாசமாக உயர்ந்த பதவியில் வாழ்ந்தான் என்ன பலன்? நீ என்னுடைய வசனத்தை கைக்கொள்ளாதபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து. 15 அதிகாரத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 16 அதிகாரத்தில் ஒருவனை புறக்கணித்த போது அடுத்தவனை தேவன் எழுப்புகிறார். அவன்தான் தாவீது. சரித்திரத்தில் மிக முக்கியமான நபர் என குறிப்பிடப்படுகிற அல்லது இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிற ஒரு நபர் தாவீது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு அவருடைய பெயர் மிகவும் கனம் பெற்றதாக இருந்தது. சோ இந்த சம்பவம் ஒரு டிராமா போல இருக்கு. இந்த 16 அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் சவுலை புறக்கணித்து தள்ளினது சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தது. ஆண்டவர் ராஜாவைய சவுலை புறக்கணித்தது சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தது. அவன் துக்கித்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் துக்கப்பட்டு போகல, அவன் தொடர்ந்து அவன் தள்ளப்பட்டு விட்டானே. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், அல்லது தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், அல்லது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தள்ளப்பட்டு போனானே அல்லது விழுந்து போனானே என்பது அந்த தேவ மனிதனாகிய சாமுவேலுக்கு துக்கமாக இருந்தது. அவன் துக்கித்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் தேவன் அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் புறக்கணித்த தனித சவுலுக்காய் நீ எந்த அளவு எது மட்டும் துக்கித்துக் கொண்டு இருக்க போகிறாய்? அப்ப இதுல இருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்னவென்றால், என்னை கவனி, இந்த நாட்களிலே நாம் மிகவும் கவனமாக கருத்தாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர் விழுந்து விட்டால் ஜனங்கள் என்னதெல்லாம் கதைக்கிறார், எப்படியெல்லாம் அதை விமர்சிக்கிறார்கள் என்று சொல்ல போனால் விழுந்தவன் எழுந்திராத அளவுக்கு நம்முடைய கருத்துக்களை தாராளமாக விமர்சிக்கிறோம். ஒருவேளை அவன் விழுந்தவன் செய்தது தவறாக இருக்கலாம், விழுந்தவன் செய்தது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கலாம், ஆனாலும் விழுந்தவன் எழுந்திராத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் கதைக்கிறதும் விமர்சிக்கிறதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மட்டுமல்ல, அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வராத ஒரு காரியம். இங்கே சவுல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தான், தேவனுடைய வார்த்தையை மீறினான். ஆனாலும் அந்த தேவ மனுஷன் அவனுக்காக துக்கித்துக் கொண்டு இருந்தார். இன்னைக்கு ஒருவன் விழும் போது நாம் துக்கிக்கிறோமா அல்லது சந்தோஷப்படுகிறோம்? ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்தவன் அல்லது ஒரு தேவ மனுஷன் விழுகிற போது அல்லது விழுந்து விட்டால் அதை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய விமர்சனங்கள் எப்படி இருக்கிறது? அதை குறித்து நம்முடைய கருத்துகள் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? சாமுவேலோ அவன் துக்கித்துக் கொண்டு இருந்தான். பிகாஸ் அவன் தேவனாலே அழைக்கப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு துக்கமாக. இன்னைக்கு ஒரு தேவ மனிதன் விழுந்து விட்டால் அது நமக்கு துக்கமாக இருக்கு. அவன் மீண்டும் எழுப்ப மாட்டான், தேவன் அவன் மேலே இறக்கமாக இருக்க மாட்டான் என்கின்ற ஒரு நினைவு நமக்குள்ள இருக்கணும். ஏனென்றால் நீங்களும் நானும் கூட இன்றைக்கும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நாமும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆகவே ஒருவன் தவறி விழுந்து விட்டால் அதை குறித்து நம்முடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கவனமாக இருக்க தேவன் இருதயத்தை பார்க்கிறோம். அப்படியாய் துக்கித்துக் கொண்டு இந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாப்பா, உன்னுடைய கொம்பை தைலத்தோட நிரப்பி பெத்லகேமுக்கு போ, ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பி மூப்பர்களை கூட்டு. அங்கே அழகாக அந்த வசனம் இருக்கு, அங்கே நான் தெரிந்து கொண்டவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. ஒரு காரியத்தை கவனிக்கணும், தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறது தனக்காக. அபிஷேகம் ஆண்டவருடையது, அதற்கு நாம் ஒரு கணம் கொடுக்கிறோம். ஐ டெல் யூ பீப்பிள், தேவனுடைய அபிஷேகத்துக்கு ஒரு மதிப்பு நாம் கொடுக்கணும். தாவீது அபிஷேகத்தை கணம் பண்ணினவராக இருந்தார். தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கைகளை போடுவேன்? அவர் குற்றம் செய்தவர் தான், அவர் தேவனுடைய வார்த்தையை மீறினவர் தான், தேவனுக்கு விரோதமாக நடந்தவர் தான். ஆனாலும் தேவன் அபிஷேகம் பண்ணின ஒருவர் மேல் என் கையை நான் போட மாட்டேன். ஆண்டவர் ரெண்டு மூன்று தடவைகள் அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுத்தார். இவன் என்ன செய்வான் என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவரே அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு தக்க தருணங்கள் இருந்தது. ஆனாலும் மற்றவன் சொல்றான், நீங்க தான் கொல்லாட்டாலும் சொல்லுங்க. ஒரே குத்தா அபிஷாய் கேட்கிறான், ஒரே குத்தா குத்தி விடுறேன். நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் குத்தி விடுறேன், முடிஞ்சது, சட்ட குளோஸ், நீ போகலாம் சிங்காசனத்துக்கு, ராஜரீகம் முன்னண்டே வரும். அப்படியான ஒரு சூழலிலும் ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், ஆண்டவர் தான் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, அப்ப இது தேவன் கொடுத்த தருணமாக நான் கருதி அவன் சொல்றபடியே செஞ்சு ராஜரீகத்தை நான் கட்டிக்கொள்ளலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் தாவீது தேவனுக்கு பயந்தவன், தேவனுடைய அபிஷேகத்தை கனம் படுறவன், கர்த்தர் அபிஷேகம் இந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்துகிறேன், தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனிதன் மேல் நான் கை போட மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய ஊழியங்களும் என் கையிட்டு சேர காரியங்களும் நன்றாய் இருப்பதற்கு தேவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், தேவன் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மனிதனை குறித்து கதைக்குவதை கவனமா. ஒருவேளை அவன் தவறு செய்யலாம், நீ தேவ இருதயம் உள்ளவனாக இருந்தால் அந்த விழுந்து போன மனிதனுக்காக மன்றாது, அவன் எழும்ப மாட்டான். அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் பஞ்சம் என்று அங்கலாய்த்தாரே நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசுக்கு. வேலை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வேலை உண்டு, தன் பிசினஸ் உண்டு இருக்கிறார். ஆனா இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதர்கள் எங்கே? அப்படிப்பட்டவர்கள் பல தாக்குதல்களால் ஏதோ ஒரு காரணத்தினால் விழுந்து போகும் போதோ அல்லது தவறும் போதோ ஓ என்று அவர்களை குறித்து நாம் கதைச்சிடக்கூடாது. நமக்கு தேவனை போல நாம் பார்க்க கற்றுக்கணும். நான் அதைத்தான் இந்த நாள் உங்களுக்கு பேச வரும். தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பார், நீங்களும் நானும் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளும். ஆக்சுவலி ஒரு சம்பவத்துல நீங்க முடிவெடுக்கிறதாக இருந்தால், முதலாவது ஆண்டவர் இயேசு இந்த காரியத்தை எப்படி பார்ப்பார், எப்படி ரீச் பண்ணுவார், எப்படி அணுகுவார் என்பது குறித்து ஒரு மனதில் சிந்தி பிற்பாடு செயல்பட கதைக்க ஆரம்பிக்க அநேக தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்குவார். பெத்லகேமுக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு. எனக்கான சரி போற சாமுவேல் போற சொன்னபடியே அங்கு ஈசாயின் மூப்பர்களையும் கூப்பிட்டு காரியம் நடப்பு ஆரம்பிக்கிறது. எனக்காக நான் தெரிந்து கொண்டவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொன்னது சாமுவேலுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு ஒருவருக்கும் தெரியாது. சவுலனை கொண்டு போடுவானே என்கின்ற பயத்தோடு ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து போகிறார். ஏறி உட்கார்ந்தார் மேடையில், பக்கத்தில் ஈசா இருக்கிறார், மூப்பர்கள் அவரை சூழ இருக்கிறார். அப்போது சாமுவேல் சொல்வார், குமாரர் கூப்பிடப்பா என்று சொன்னபோது ஈசா தன் மூத்த குமாரனாகிய எலியாவை முதலாவது கூப்பிடுறார். ஒரு டிராம மாறு கட்டோலி பார்த்து சாமுவேல் இருக்கார், தேவ மனுஷன் கொம்பையும்
தைலத்தையும் அபிஷேக தைலத்தை கையில வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். ஏன்னா சாமுவேலுக்கும் தெரியாது யாரு, ஹூ இஸ் தட் பர்சன், யார் அந்த தேவன் தெரிந்து கொண்ட அந்த மனிதன் யார் என்று இன்னும் இவருக்கு தெரியாது. இவருடைய உள்ளம் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறது. யார் அந்த மனிதன்? ஈசாயின் குமார் என்று சொல்லியாச்சு. ஆனா அவருக்கு பல குமாரர்கள், யார் அந்த நபர் என்று இவருடைய உள்ளம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஈசாய் முதலாவது தன் மூத்த குமாரனை அனுப்புகிறார். அந்த மூத்த குமாரனை சாமுவேல் பார்த்த போது தன் மனதிலே அவன் சிந்திக்கிறான், இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன். ஏன் அப்படி அவன் சிந்தித்தான் சொன்னால், அவருடைய வாட்ட சாட்டமான உருவத்தை பார்த்த போது இவன் தான் ராஜாவாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி தன் மனதிலே பார்த்தான். இன்னும் சொல்ல போனால் ஈசாயின் மூத்த குமாரனை அவன் வெளி உருவத்தை பார்த்து, அவருடைய வெளி உருவத்தை பார்த்து சாமுவேல் உள்ளே தீர்மானிக்கிறார், இவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கக்கூடியவன். யார் அந்த நபர்? எலியா. எலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மூத்தகுமார் வாட்ட சாட்டமாக நல்ல உயரவன், நல்ல உத்தமும் வாட்ட சாட்டமாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் இந்த நபர் தான் சொல்லி தன் மனதிலே நன்றாய் கவனி தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அவரோடு பேசுவார். சாமுவேலே அப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த பெரிய வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அப்படி அவன் யோசித்துக் கொண்டு போது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறேன், நீ பார்த்த விதமாக நான் பார்க்கிறேன்ப்பா. உன்னுடைய பார்வை வேற, என்னுடைய பார்வை வேற. நீ அந்த மனிதனுடைய வெளி உருவத்தை மாத்திரம் பார்க்கிறாய், அவருடைய பலத்தை பார்க்கிறாய், சரீர புஷ்டியை பார்க்கிறாய், அவருடைய வாட்டசாட்டமான உருவத்தை பார்க்கிறாய். ஆனா நானும் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். ஆகவே நான் இவனை புறக்கணித்தேன், இவன் ராஜாவாக இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் சாமுவேலுக்கு இது ஒரு ஷாக்கா இருந்தது. சரி, அடுத்தான் வந்துட்டே இருக்கிறான். அதை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒருத்தரையும் தெரிய, இப்ப சாமுவேலுக்கு பெரிய கேள்வி. உடனே ஈசாய பார்த்து பாப்பா, உனக்கு இவ்வளவு குமாரர் தானா, வேறு ஒரு குமாரர் இல்லையா? இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எங்கே? அவன் காட்டில இருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படியா? உடனே ஆள் அனுப்பி கொண்டு ஆளை. அவன் வரும் வரைக்கும் நான் பலிபிருந்த ருசி பார்ப்பதில்லை. இது கவனிங்க, இது அர்த்தம் என்ன தெரியுமா? ஈசாய் கூட தாவீத ஒரு பொருட்டாக எண்ணியது. அப்படி எண்ணி இருந்தால் தன் குமாரர்கள் எல்லோரோடும் சேர்த்து தாவீதை வந்து நிறுத்தி வைத்திருப்பார். அவர் ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று நினைத்து அங்கேயே விட்டுவிட்டு தன் மூத்த குமார் எல்லாவற்றையும் தகப்பனாகி ஈசாய் கொண்டு வந்தாரோ என்னவோ, தாவீத ஒரு பொருட்டாகவே தகப்பன் நினைக்கல இந்த இஷ்யூவில், இந்த காரியத்தில். ஆகவே சாமுவேல் சொன்னார், ஆள் அனுப்பு, கூப்பிடி, இப்ப போய் தாவீத கூட்டிடுவார். தாவீது மேடைக்கு முன்பாக வந்தபோது ஆண்டவர் சொன்னார், இவன் தான், நான் தெரிந்து கொண்ட மனிதன் இவன் தான், எனக்காக அவனை அபிஷேகம். சின்னவன், சிறியவன், கடைசி இவன் தான், நான் தெரிந்து கொண்டவன், எனக்காக அபிஷேகம் பண்ண. இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னங்க, மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக தேவன் பார்ப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியும். இந்த உலகம் வெளியால தான் பார்க்கு. உலகம் இருந்து பார்க்கிறது. ஆகவே தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பிரிவுகள், இவ்வளவு பிளவு, குடும்பங்களிலே பிளவுகள், கூடுகைகளிலே பிளவுகள், உள்ளே பிரச்சனைகள். வாய் உள்ளே பார்க்க விரும்பாமல் வெளியாலேயே பார்த்து நம்பினதால் ஏற்பட்ட ஏமாற்று. இப்ப ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், ஒரு ஆள், ஒரு புது ஆளை நாம சந்திக்கும் போது
எங்க பாப்போம்? காலைய பாப்போம், எங்க பாப்போம்? உடனே எங்க பாப்போம்? முகத்தையும் மூக்கியும் முன்னுக்கு பாப்போம். தமிழ்ல சொல்ற அகத்தின் அழகு, த ஃபேஸ் இஸ் தி இன்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட்னு சொல்வார். அகத்தின் அழகு, மூக்கு அப்படி, கண்ணு அப்படி, முகத்தை தான் பாப்போம். பார்த்துட்டு உடனே ஒரு வர்ணன், அவர் அப்படி இவர் இப்படி. ஏனென்றால் நாம் எதை பார்க்கிறோம்? வழியாகவே பார்க்கிறோம். ஆனா உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், அது ஆவிக்குரிய மனிதன். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் மனிதனோ வெளியே ஒரு மனிதனை பார்த்து தீர்மானம் பண்ணுகிறான், முடிவு செய்கிறான். உள்ளே எப்படி இருக்காங்க சொல்லி தெரியும். இந்த இலங்கையில நான் சில மாம்பழங்கள் பார்த்திருக்கேன், நீங்க என்ன கூட பார்த்திருக்கேன். வெளியில பார்த்தா மஞ்சளா அழகாக இருக்கு, வெட்டி பார்த்தா உள்ள சொல்லி தேவை. எனக்கு இந்த காரியம் முதல்ல விளங்கியில்லை. ஏன்னா வெளியில பார்த்தா ஓட்டி இருக்காங்க, பார்த்திருப்பீங்களா? ஒட்டி இருக்க. அப்ப எனக்குள்ள கேள்வி, எப்படி இது உள்ளுக்கு போய்? பிறகுதான் நான் விசாரித்த கதை சொன்னாங்க, ஆச்சரியமான கேள்வி. அது பூவாக பிஞ்சாக இருக்கும் போதே அதுக்குள்ள போயிருந்தான், தெரியுமா? எப்படி உள்ள சூத்த? நான் உங்களை சொல்லல, மாம்பழத்தை சொல்றேன். வெளியில பார்த்தா மஞ்சளாயிருக்கு, அதான் பண்ணுவாங்க இல்லையா? சாப்பிடும் வாய்ப்புள்ள போறதுக்கு முதலே அது உள்ளுக்கு போகுது. அதை பார்த்து ஏவாழ போல அதை இச்சிட்டு நல்ல மாம்பழம் சோக்காயிருக்கு. ஏன்னா அது மஞ்சளா இருக்குது, ரவுண்டா இருக்குது, உருண்டையா இருக்குது. இதுல பேர், இந்த பேரு, அந்த பேரு, நல்லா இருக்கும் சாப்பிட்டாலு சொல்லி அதை பார்த்து வாங்குறோம். ஆனா இத்தனையோ பழங்கள் புளிக்குது, கோயிக்க மாட்டீங்களே. கட்டும் போது இனிக்கும் கட்டினோம், கட்டினா பிறகு புளிக்குது. என்ன செய்யறது? இனி என்ன செய்யறது? அது சரிதான், நீ ஒண்ணுமே செய்யல. There's no any other way. எப்படியா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிதான். ஹல்லேலூயா. முடியில பார்த்த ஒரு மாதிரி. ஆனா மனிதன் எதை பார்க்கிறான்? வெளியே
இருக்கிறான். இவன்தான் இவனாக இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்படாது சமுவேல், கொஞ்சம் அவசரப்படாது. நீ பார்க்கிற பாரு ரோங்கப்பா. ஏனென்றால் நான் நம்புறேன், இங்கதான் சாமுவேல் இந்த பெரிய சத்தியத்தையே தேவன் மைண்ட படிச்சிருப்பார். நான் பார்க்கிற பார்வைகள் பிழை என்பதை இங்கேதான் அவர் கற்றுக்கொண்டிருப்பார். ஈவன் தோ ஹி வாஸ் எ மைட்டி ப்ரொஃபட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். தேவனுடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. நான் சொல்றதை கவனிங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ பார்வையிலே இருந்து நம்ம பார்வையிலே போறபடியால் தான் அநேக காரியங்களை நாம் ஏமாற்றப்படுகிறோம். ஏமாற்றங்கள், ஏமாற்றங்கள். ஐயோ இப்படி இருக்கும் நினைத்தேனே, அது இப்படி ஆகும் என்று நான் நம்பையிலேயே இன்றைக்கு இப்படி இருக்கிறது. ஐயோ நான் என்ன செய்வேன்? கதற, கண்ணீர், புலம்ப, உள்ளே வெளியே சரியது. எப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள் இல்ல? என்ன செய்ய நம்பினேன், எப்படி ஆகுது? எதிர்பார்த்தேன், என் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகிவிட்டது. அதே நேரத்தில் சிலருடைய புலம்பல், ஐயோ நான் நல்லா இருக்கிறது தேவனுக்கு முன்பால், மற்றவர்களை மதிக்கிறேன், மற்றவர்களை கனம் பண்ணுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன், நல்லதை நாடுகிறேன், சமாதானத்தை விரும்புகிறேன். ஆனாலும் எனக்கு அநேகர் என்னை அங்கீகரிக்கிறார்கள் இல்லையே, எனக்கு வேண்டியவர்கள் என்னை புரிந்து கொள்கிறார்கள் இல்லையே, விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லையே என்று உண்மையால் வேதனைப்படுகிற, அங்கலாய்க்கிற சில நல்ல உள்ளங்களும் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தருகிற ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை தானுங்க. தேவனோ இருதயத்தை பார்க்க. சிற்சில சம்பவங்களிலே நாம் தவறாக விமர்சிக்கப்படும். நாம் நல்லதை நினைத்து சில காரியங்களை நன்மையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு விருத்திக்காக சில காரியங்களை நாம் தீர்மானிக்கும் போது, சில காரியங்களை நாம் செய்யும் போது, அதுல எத்தனை இழப்புகள், அதுல எவ்வளவு அர்ப்பணிப்புகள், கண்பிடிப்புகள். ஆனாலும் மற்றவர்களால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மற்றவர்களால தவறாக விமர்சிக்கப்படும் போது நம்முடைய உள்ளம் உடைகிறது, கரைகிறது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணுமா, கவனி. 15 அதிகாரத்தில் சவுலே ஆண்டவர் ராஜாவாக இராதபடி புறக்கணித்தார் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் உடனடியாக அவர் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்படல, அது நீங்க விளையாடும். 40 ஆண்டுகள் அவன் ஆண்டிருக்கான். ஆனா அவருடைய முடிவு அரிதான். பட்டயத்திலே தன்னைத்தானே விழுந்தும், பட்டயத்திலே விழுந்தும் தன் ஆயுத தாரிய பார்த்து சொன்னா என்னை கொண்டுடப்பான், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை கொண்டார்கள் என்று சரித்திரம் ஏன் அப்படி சொல்லப்படும், நீ என்னை கொன்று போடுவிடு. ஆனால் அவன் ஆயுததாரியோ பயந்து அப்படி செய்யல. இவர் என்ன செய்தார், பட்டியத்தை நட்டு யுத்த முனையில் அதன் மேலே விழுந்தான். விழுந்தும் சாகையில் குட்டுயிராக கிடந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். வழியிலே போன ஒருத்தனை பார்த்து கூப்பிட்டு என்னை கொண்டு போடப்பான்னு சொல்லி கொன்று போட்டான். அந்த நபர் திரும்ப தாவிட்டு போன போது கத்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை கொலை செய்ய நீ துணிந்தது என்ன, யார் எங்கே வாருங்கள் இவனை கொன்று போடு. இவன் நினைத்தான் எனக்கு இந்த தாவியத்தில் ஏதாவது ரீபட், ஏதாவது எனக்கு பகுமதி கிடைக்கும் என்று. ஆனால் அவருடைய பார்வை வித்தியாசமா, தேவன் அபிஷேகம் பண்ண மனிதனை நீ கொலை செய்தது என்ன, உன் வாயே உனக்கு சாட்சி, அவனை கொலை செய்த. அவனுடைய முடிவு பணிதா, பட்டயத்தில் கிடந்து தொங்கிக் கொண்டிருக்கிறான், குட்டு விழா கிடந்து வேதனைப்பட்டுக் கொண்டே கிடக்கிறார். கொஞ்ச நேரம் வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவருடைய முடிவு சரிதா, அவருடைய குமாரர்கள் அந்த யுத்தத்திலே மறித்தார். இது எல்லாம் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினால ஏற்பட்ட விளைவுகள். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அவருடைய குமாரருக்கும் தேவனுடைய தீர்ப்பு அப்படியாக வந்தது. ஏன்னா இவன் தேவனை விட்டு வலுகின போது, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகின போது ஆண்டவருக்கு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தினார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எனக்கு அவன் நம்முடைய ஆண்டவுடைய கைகளிலே ஒரு திராஸ் இருக்குது, அது மெனே மெனே தெக்கியல் உப்பாசிடம் எழுதப்பட்டது. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், ஆகவே உன் ராஜ்யம் மட்டுட்டு அகற்றப்பட்டது. அந்த இரவு அந்த ராஜா கொல்லப்பட்டு தரி ஆட்சி எடுத்துக்கொண்டான்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவுடைய கரங்களிலே நியாய தீர்ப்பு இருக்குது. ஐ டெல் யூ பீப்பிள், ஆண்டவுடைய கரங்களிலே நியாய தீர்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குரிய, ஒவ்வொரு மனிதனுக்குரிய நியாய தீர்ப்பும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அவரிடம் வேதம் சொல்றது, ஆபிரகாம் சொல்கிறார், சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சர்வலோக நியாயாதிபதி அவர். ஒவ்வொரு மனிதனுடைய நியாய தீர்ப்பும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. சவுலுடைய முடிவு பயங்கரமாக இருக்கிறது, அல்லது பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினவன். 15 அதிகாரத்திலே உன் ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன் சொன்னாலும் உடனடியாக ஆண்டவர் அவரை சிங்காசனத்தை விட்டு அகற்றல. 40 ஆண்டுகள், மிகுதி ஆண்டுகள், 40 வருஷம் அவன் ஆட்சி செய்தார். ஏன் தெரியுமா, என்ன கவனி, ஏன் தெரியுமா, எனக்குள்ள ஒரு கேள்வி. புறக்கணித்து தள்ளினேன் சொல்லிடு ஆண்டவரே, பின்னர் ஏன் இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அவன் ரூல் பண்ண இடம் கொடுத்தி? அப்ப எனக்குள்ள வெளிப்பட்ட ஒரு ஒளிச்சு தெரியுமா, அது எதற்காக என்றால் சவுலுக்காக அல்ல, தாவீதுக்காக. என்ன கேட்கிறீங்களா, தாவீதை தேவன் ஆயத்தப்படுத்த, இனி இன்னும் ஒரு சவுலாக தாவீது மாறிடக் கூடாது. ஆண்டவருடைய உள்ளம் அவனை இழக்க புரியவில்லை. தாவீதை இற்றைப்படுவதற்காய், தாவீதை சரியான கிங்காக மாற்றுவதற்காய்
தாவீதை ஒரு சரியான ராஜாவாக ஆக்குவதற்காக தன் ஜனத்தை ஆளுவதற்கு ஏற்ற சரியான ஒரு பக்குவம் சரியான ஒரு அனுபவம் ஏற்படத்தக்கதாய் சவுலை அவ்வளவு காலம் ஆண்டவர் விட்டு வைத்தார். அந்த அவ்வளவு மிச்ச காலத்துக்குள்ளேதான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது அரசனாக கூடிய ராஜாவாக கூடிய பக்குவத்தை படிப்பினையை இந்த பீரியட்டுக்குள்ளே இந்த காலகட்டத்துக்குள்ளேதான் தாவீது கற்றுக்கொண்டார். அவன் ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் அரசனாக்குனது உண்மைதான் என்று பல பேர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். உண்மைதான். ஆனால் அந்த ராஜாவாகிறதுக்கு முன்பாக இந்த சவுளுடைய மிகுதி காலத்துக்குள்ளே ஆண்டவர் தாவீதை பழித்து வைத்தார். அங்கேதான் அநேக காரியங்களை அவன் கற்றுக்கொண்டான். அங்கேதான் தாவீது அநேக சங்கீதங்களை எழுதி இருக்கிறான். அங்கேதான் தேவன் தாவீது அதிகமாக தேவனோடு நெருங்கி இருக்கிறான். அங்கேதான் தாவீது தேவனுடைய பலத்த கரத்தை கற்றுக்கொண்டார். ஒரு தடவை ஆகிலாடுகிற வீட்டில் சவுலும் கிட்டத்தட்ட 3000 பராக்கிரமசாலி தாவீதை தேடி குடிப்பதற்கு கொலை செய்வதற்கு தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணினால் சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணி அப்படி கனம் பண்ணி இருந்தால் தேவன் தாவீது அபிஷேகம் பண்ணினார் என்று சவுலுக்கு தெரியுமே. பின்ன ஏன் ஒரு கௌதாரியை தேடுவது போல தாவீதை கொல்லுவதற்கு தொடர்ந்தாரே? காரணம், சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை மதிக்க ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 பராக்கிரமசாலிகள் சவுலோடு சேர்ந்து தாவீதை வளைந்து பிடித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்ப தாவீதுக்கு வலதுபுறமும் புகையிலாது இடதுபுறமும் புகையிலாது பிடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாயிட்டு 3000 பராக்கிரமசாலிகளோடு தாவி சவுல் வந்து நிற்கிறார். அங்காலும் போக முடியாது, இங்காலும் போக முடியாது, அகப்பட்டு விட்ட கிட்டத்தட்ட அகப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவன் ஓடி வந்து சவுலை சொல்லுகிறான், இன்னும் ஒரு ஜாதி உன் தேசத்துல படையெடுத்து வந்திருக்கப்பா என்று சொன்ன உடனே சவுல் தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு உடனே புறப்பட்டு போனான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் தாவீது கற்றுக்கொண்டிருப்பாருங்க. ஆவேதன் கத்தர் என் பலமும் என் கோட்டையுமா. ஆண்டவருடைய பலத்த கரத்தை பார்த்து 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 தன் தேவன் தன்னை பாதுகாக்கிறதை பார்த்து 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 அநேக சங்கீதங்களை எழுதினாரே. அவரை ஆயத்தப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, நாம் பக்தி விருத்தி அடைவிக்கக்கூடிய பல சங்கீதங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த தேவ மனிதனாலே புறப்பட்டது என்பதை நாம் மறக்கக்கூடாது. உலகின் ஆமே சொன்னார். ஈசாய் குமார் இந்த காலகட்டத்தில் தேவன் தாவீதை சரியாக ட்ரெயின் பண்ணார். 30 வரும்போது அவர் முதலாவது யூதா இனத்தின் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் கரை சொன்ன கேளுங்க, முதலாவது தாவீது தன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இரண்டாவது தன்னுடைய சந்ததியின் மத்தியிலே, அதாவது யூதா என்று சொல்லப்பட்ட சொந்த சந்ததியின் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மூன்றாவதாக அவன் முழு சமஸ்த இஸ்ரவேலிலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். இப்படி ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இஸ்ரவேலில் எந்த ஒரு ராஜாவை நீங்க பார்க்க முடியாது. தேவனுடைய அபிஷேகம் அவன் நிலையிறது போகட்டும். சோ தேவனும் இருதயத்தை பார்க்க, இதெல்லாம் நமக்கு பெரிய ஆறுதல். நான் சீக்கிரமாய் காரியத்துக்குள்ள கடந்து போகிறேன். நான் திரும்பவும் உங்களை சொல்றேன். மனுஷர் நம்மை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லலாம், கெட்டவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று, தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்று அடிக்கடி சிந்திக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக மிக வேண்டியது. மனிதர்கள் உங்களை பார்த்து நல்லவர்கள் என்றெல்லாம் கெட்டவர்கள் என்றெல்லாம், இன்றைக்கு நல்லவர் என்று சொல்றவங்க நாளைக்கு கெட்டவர் என்று சொல்லலாம், இன்றைக்கு கெட்டவர் என்றவங்க நாளைக்கு நல்லவர் என்று சொல்லலாம். அது அல்ல தேவன் என்னை குறித்து என்ன நினைவாக இருக்கிறார். ஆண்டவர் என்னை குறித்து என்ன இப்படியான ஒரு நினைவோடு இருக்கிறார், தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன், அவர் என்னை பார்த்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியதும், அடிக்கடி தேவனுக்கு முன்பாக தன்னை நிறுத்தி பார்க்க வேண்டியதும் ஒரு தேவ பிள்ளையுடைய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை மறக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், இது எவ்வளவு ஒரு நல்ல காரியம் யோசிப்பார். ஆனா இன்றைக்கு மாறாக மனிதன் என்ன செய்கிறார், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட உள்ளே வந்து விட்டவர்களும் மற்றவர்கள் என்ன குறித்து என்ன நினைக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒரு ஒரு ஊழியக்காரர் என் ஊழிய செய்து ஒருவர் இடத்துல வந்து கேட்பார், அடிக்கடி இடத்துல வந்து கேட்பார், தனியை சந்திக்க ஒருவர் கேட்பார், இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுறார் என்ன சொல்லுறார். முதல் ஒன்று ரெண்டு தடவை வரையும் போது நான் ஓகே நான் தேவனுக்கு செய்கிற காரியங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, அதற்கு முன்பான முக்கியம் தேவன் என்னை குறித்து உன்னை குறித்து உன்னுடைய நிலைமையை குறித்து உன்னுடைய வழிகளை குறித்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார், இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, ஒரு ஆமே சொல்லு. நான் உங்களை திரும்ப சொல்றேன், தேவனோ நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே மிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இப்ப நாம் புதிய பாட்டுக்குள்ளே கதனை சொல்லுவோமே, இதை குறித்து இயேசு என்ன சொல்றார் சார், மத்தேயு 5:8 இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னாரே. மத்தேயு 5:8 யாரா பாட மாட்டே சொல்லுங்க, அப்ப பட்டரோட இருதயத்திலே சுத்தம் உள்ளவர் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் சொன்னதுங்க, இயேசு. இதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களப்பா. அவன் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆனா இதயத்திலே சுத்தம் உள்ளவன் தேவனுக்கு முன்பாக தன்னை சுத்தமாக காத்துக் கொள்றவர்கள், தேவனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொள்றவர்கள், சுத்த இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு சொன்னாரப்பா, இருதயத்திலே சுத்தம். கொலோசியர் நான் பாக்குறோம் இல்லையா, ஐயா அடிக்கடி சொல்லுவார் 1:28 எதையா சொல்லிருக்கு, 1:28 கொலோசியர், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை, as a hope of glory. மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் எங்கே வாசம் பண்றாரு, நமக்கு உள்ளே என்ன அல்லேலூயா சொல்லுங்களேன், நமக்கு உள்ளே மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுறார். அப்ப இயேசு எங்க வாசம் பண்றாரு நீங்க சொல்லுங்களேன், இயேசு எங்க வாசம் பண்ற சொல்லுங்க, அம்மா அக்கா மாறிச்சி தங்கச்சி மாறி, இயேசு எங்க வாசம் பண்ற சொல்லுங்களேன், இது தெரியாது எங்களை கேக்குறீங்க, இப்படி ஆக்குறீங்க, நமக்கு தெரியும் ஆனா சில நேரத்தில் தெரியாதது போல இருக்குது இல்லையா. இயேசு எங்க வாசமா, சின்ன பிள்ளைகள் இயேசுப்பா இங்க இருக்கிறார், அவங்க உள்ளத்துல இயேசு வாசம் பண்ணி, அவங்களுக்கு கள்ளம் இல்ல கவடம் இல்ல, அவங்களுக்கு தெரியாத, ஆனா வளர வளர வர்ற கூடவே பாவம் வளர்ந்து இந்த கொலஸ்ட்ரால் இருதயத்தை வச்சு அடைக்குமா போல, இருதயம் உள்ள ரத்தம் போகாதபடி எப்படி அடைக்கும், அது போல பாவம் உள்ளே திறந்து புரண்டு கரை போய் புரண்டு போய் கிடைக்கும். ஏசு எங்க மோசமா இருக்கிறாரு, இருதயத்துல, ஆனா உள்ளே என்ன இருக்குது படிங்க, Mark 7 ஏசு என்ன சொல்றாரு பாப்பு, Mark 7:25 படிங்க சீக்கிரம், Mark 7:20 என்ன சொல்றாரு பாப்பு,
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டப்படும்.
மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டப்படுத்தும். தீட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பே எடுக்கிறவன் அவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. ஹலோ, தீட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன் அவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது.
மனுஷனுடைய
இதயத்துக்குள் இருந்து எங்க இருந்தாங்க? இதயத்துக்குள்ளே. நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், நான் இதை பேசுறதுக்கு ஒரு நோக்கம், எந்த செய்தியை பேசினால் நான் முதலாவது எனக்குள்ள கேட்கிற ஒரு கேள்வி தெரியுமா, ஏன் நான் இதை பிரசங்கம் பண்றேன்? உங்களுக்கு தேவையில்லை, ஆனாலும் சொல்றேன். ஒரு பிரசங்கியா இருக்கிறது ஒரு நோக்க எண்ணத்துக்காக நாம் இதை பிரசங்கம் பண்றோம், எண்ணத்தை எதிர்பார்த்து பிரசங்கம் பண்றோம். இருக்கிறாரு, இருதயத்தில் இருக்கிறார், நம்ம இருதயத்தில் இருக்க சந்தேகம் இல்லை. செய்யணும் அல்லா சொல்லுவோம். அப்படியே ஒரு மாற்ற இருக்கிறீங்களே, ஏசு நம்ம இதயத்துல வாசமா இருக்க. ஆனா இங்க வசனம் சொல்றது, மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து
பொல்லாத
சிந்தனைகள்,
விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடு, காமவிகாரமும், வன்கண்ணும், சூசனமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகள் ஆகிய
இவைகள் எல்லாம் எப்படி என்னவையா? பொல்லாங்கானவைகள், இதெல்லாம் பிசாசுடைய சரக்கு. இவைகள் எல்லாம் பிசாசினாலே தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களிலே விதைக்கப்படுகிற காரியங்கள். இவைகள் விதைக்கப்பட்டு இன்னைக்கு வளர்ந்து அவைகள் கனிகளும் கொடுக்கும். நான் நல்ல கனிகளை தருவோம் காத்திருக்கேன். அது கசப்பான கனிகளை கொடுத்தது என்ன யோசிப்பா? நான் போன முறை இதை கொடுத்து பேசுறேன். பொல்லாங்கான இவைகள் எல்லாம் எங்க இருக்கலாம்? நம்முடைய உள்ளத்தில் இருந்து, நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு என கவனிங்க, மற்றவர்களை அல்ல என்னை தீட்டுப்படுது. உன்னை தீட்டுப்படுத்துதப்பா, ஏன் நீ தீட்டுப்படும்? நல்லா தானே இருந்தியே, ஏன் இன்றைக்கு தீட்டுப்பட்டு போனான்? நீ நல்லா இருந்தியே, ஏன் தீட்டுப்பட்டு போனான்? தேவ பார்வையில வெளிச்சமா இருந்தியே, ஏன் இன்றைக்கு இந்த நிலை? என்ன நடந்தது? எங்கே தவறுனா, எங்கே தடுமாறுனா, எங்கே தடம் புரண்டா, அது உனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். பொல்லாங்கான இவைகள் எல்லாம் இதயத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்கள் அல்ல என்னை தீட்டுப்படுத்தும். ஐயா, இவைகள் எல்லாம் என்னை தீட்டுப்படுத்து. பொல்லாத நினைவுகள், மற்றவர்கள் நல்லா இருந்துட்டா நமக்குள்ள நம்ம பிள்ளைகளும் பார்க்கும், மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா இருந்தா ஒருவரை பார்க்க, மற்றவர் கொஞ்சம் நல்லா உடுத்திட்டா இதை சொல்லுவேன். நீங்க எல்லாம் ஒரு மாறி போயிருங்க, நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இந்தியத்துல சுத்தம் உள்ளவும் ஐக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் என்னத்தை பார்க்கிறாரு? அவனுடைய இறுதியும் கெட்ட நினைவு கொண்டு இருந்தால் ஆண்டவர் உன்னை பார்த்து துக்கப்பட மாட்டார். சோத்திரம் பண்ண அள்ளி வணங்கலாம், ஓடி ஓடி எதுவும் செய்யலாம், எதுவும் நடக்கலாம். ஆனால் என் இருதயத்தில் கெட்ட சிந்தனைகள் இருக்கிறது, துச்சிந்தனைகள் இருக்கிறது, கேவலமான நினைவுகள், அசுத்த நினைவுகள், அலங்கோல நினைவுகள், அவலட்சணமான காரியங்கள் என் இதயத்தில் இருக்குது. ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது. ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படியே வச்சு விட்டதுக்கா? மற்றவனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். தெரியுமா? 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவனே நீர் என்னை, 139 முதலாம் வசனத்துல, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹலோ, என்ன கவனிங்க, உன்னையும் என்னையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் மட்டுமல்ல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சிஸ்டர் பிரதர், உன்னையும் என்னையும் ஆராய்ந்து அறிந்திருக்க தேவ் ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார்.
உள்ளே கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், பகைகள், வைராக்கியங்கள், பேதமைகள், சண்டைகள். ஆனா ஏசு எங்க இருக்கிறாரு? இதயத்தில் இருக்கிறார். இப்படி இவைகளை வைத்துக் கொண்டு ஏசப்பா சோத்திரம், என்னை நிரப்பும் ஆண்டவர், என்னை அபிஷேகம் ஆண்டவர், என்னை பாவீங்க, என்ன பயன்படுது அப்படி என்னென்று ஆண்டவர் செய்யறத பாருங்க, யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சுத்தமான மக்களை தேடுறாரப்பா. நான் சொல்லுங்க, ஒன்றும் தேவோட ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. நான் இத்தனை வருஷமாக விசுவாசியாக இருந்தேன், எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்கு செய்தேன், ஆனா தீட்டுள்ளவனாக இருக்கிறேனே, எப்படி தேவ ராஜ்யத்தை நான் பிரவேசிக்க முடியும்? என் முடவனும் தேவ ராஜ்யத்துல பிரவேசிப்பான். நான் ஒரு கொஞ்சம் காரணம் சொல்லுங்க, ரெண்டு கையும் இல்ல, ரெண்டு காலம் இல்ல, தெத்தி 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 அவர் செய்யற பிரசங்கத்தை கொடுக்க சாட்சியை பார்த்தா நமக்கு வெக்கமா இருக்கு. நமக்கு நல்ல கால், நல்ல கை இருக்குது, நல்ல மூளை இருக்குது, நல்ல நாக்கு இருக்குது, வள 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 வளண்டு தரே. சில பேருக்கு பேசுற தர நாக்கு இருக்குது, பேச முடியாது. சரி, நாக்கு இருக்குது, பேச முடியாது. ஆண்டவருக்கு சோத்திர, நமக்கு நாக்கு வச்சிருக்கா, பேசக்கூடிய கிருவே தந்திருக்கிறார். ஏனியை தீட்டுப்படுத்தல், உன் சரீரம் முழுவதையும் தீட்டாக்குமே. சரியா, நாக்கு நம்ம சரீரம் முழுவதையும் தீட்டுப்படுத்துமா, கரைப்படுத்தும். ஒரு சின்ன அவயவம் இந்த சரீரம் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. ரெண்டு மனுஷியால மூக்கமாக முழங்கால் பட்டு ஏசாப்பா சோத்திரம் என்று பாடி சோத்திரம் பண்ணி ஆராதிச்சு அகமகிழ்ந்து ஆவியில நிரம்பி ரெண்டு நிமிஷத்துக்கு நீ ஏன் அதை இழக்கணும்? தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத வார்த்தை, புயினான சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்குமா? உன்னையும் கெடுக்கும், மற்றவர்களையும் கெடுக்கும். ஏங்க ஏங்க, நானும் விழுந்து விழுந்து பிரசவமான ஹாலலூயா. தேவனோ நம்மை ஆராய்ந்தார். இயேசு நம்முடைய இருதயத்துல வாசம் பண்றார். இதை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்? ஏன் இந்த பிரசங்கம், ஏன் இந்த வார்த்தைகள்? இன்னும் நான் சுத்தமாக என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாகும். என்னை சுத்தமாக்கும், அப்போது நான் சுத்தமாகும். நான் இந்த கிச்சனுக்குள்ள நீங்க பாப்பீங்கன்னு சொன்ன, இந்த என்ன சொல்றது, ஸ்பஞ்சா, இந்த ஸ்பஞ்ச் மாதிரி என்னது, சும்மா பார்த்தா அது தெரிய பார்த்தா ஒரு ஜெஸ்பஞ்ச் அப்படித்தான் இல்ல. ஆனா அதை புடிச்சு கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் 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 அமர்த்தி பாருங்க, அதுல இருந்து பாரு நுரைச்சு 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 வச்சு என்ன சொல்ற அப்படித்தான். நம்ம ஹார்ட் கிட்டத்தட்ட அப்படித்தான் பார்த்தா. ஆனா கொஞ்சம் வரும் வழி என்ன உள்ள இருக்குதோ அதுதான் வரும் வழி. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பொல்லாதவர்களாகி நீங்கள் நலமானவர்களை எப்படி பேசுவீர்? உங்களை பார்த்து சொல்லல, இயேசு அப்படி சொன்னார். பொல்லாதவர்களாகி நீங்கள் நலமானவர்களை எப்படி, நீங்க தான் பொல்லாதவர்கள் ஆயிட்டு எப்படி நலமானவர்களை பேசுவீர்கள்? கடிந்து கொண்டார் இயேசு பரிசு 12:38 மத்திய இதையும் சுத்தமாக வேணாம், கசப்பு வேணாம், பகைகள் வேணாம், பொறாமைகள் வேணாம், பெருமைகள் வேணாம், மேட்டுமைகள். இயேசுவே நீர் எனக்கு போதுமப்பா, நீர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறீரே, நீர் என்னை ஆராய்ந்து பார்க்கிறீரே, என் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறீரே. இந்த நீதிமொழிகள் 23:7 வாசி பாருங்க, 23:7. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். வாசித்து பார்த்தோம், ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ, இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக பிற்பாடு என் நண்பர் ஒருவர் அண்மையிலே அன்றைக்கு இருந்த மாதிரியே இருந்தார். நான் பார்த்து சொன்னேன், மாறவே இல்லையடா. அவ பார்த்து கேட்டார், ஏன் மாறணும், ஏன் மாறணும்? எனக்கு அருமையான இந்த பிரசங்கம் எதற்கு? நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமே சொல்லுங்க. இந்த இருதயத்துல தான் பரிசுத்தமான தெய்வம் வாசம் பண்ணுறார். அசுத்தம் இருந்தால் எப்படி அவர் சகிக்கிறது? ஆகவேதான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத மீட்பின் நாளுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய ஆவியினர் இங்கே வாசம் பண்ணுறார். இயேசு இங்கே வாசம் பண்ணுகிறார். இவனை துக்கப்படுத்த கூடாது. பொல்லாத நினைவுகள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத நோக்கங்கள், தீய நோக்கம் எல்லாம் பாவம் என்று நீதிமன்றம் சொல்வது. பொல்லாத நினைவுகள், நினைவுகள், எண்ணங்களை உள்ளே தேக்கி வைத்துக் கொண்டு நாம் இப்படி ஆண்டவரை தரிசிக்கிறது, எப்படி பாடுகிறது, எப்படி புகழுகிறது, எப்படி போற்றுகிறது, எப்படி அவருடைய வழிகளை அறிகிறது. மத்த 23 அதிகாரம், மத்த 23:25-28 மட்டும் வாசி பாருங்க. அங்கே பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, மாயக்காரரே, பரிசேயரே, முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்போது வெளிப்புறம் சுத்தமாகும். மத்தேயு 23 அதிகாரம் 25-28 பாருங்க. முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு, அப்போது வெளிப்புறம் தானாய் சுத்தமாகும். உள்ளே சுத்தமா இருந்தால் வெளியையும் சுத்தமாகும். உள்ளே சுத்தமா இருந்தால் என் பேச்சுகள் சுத்தமா இருக்கும். உள்ளே சுத்தமா இருந்தால் என் பார்வைகள் சுத்தமா இருக்கும். உள்ளே சுத்தம் இருந்தால் என் நோக்கங்கள் சுத்தமா இருக்கும். உள்ளே சுத்தம் இருந்தால் என் செயல்கள் சுத்தமா இருக்கும். உள்ளே சுத்தம் இருந்தால் என் கூடுகைகள் நல்ல கூடுகைகளாக இருக்கும், கிரியைகள் நல்ல. உள்ளே என்ன இருக்கிறதோ வெளியே அப்படியே இருக்கு. உள்ளே எப்படி இருக்கா அப்படிதான் உன் வாழ்க்கை வெளியிலே இருக்கு. ஆகவேதான் சொன்னார், முதலாவது உள்ளே உன்னை சுத்தமாக்கு. உன் பாத்திரம், இது ஒரு பாத்திரம் ஐயா, இது ஒரு பாத்திரம். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நீ தான் ஐயா சுத்தமாக்கணும். இன்னொரு வந்து உன்னை சுத்தமாக்க இடம் கொடுப்பியா? தொடவே வர்றாய், கதைக்கே இடம் கொடுக்கிறாய், புத்திமதி சொல்லியே முறைக்கிறாய். எப்படி இன்னொரு? இட் இஸ் இம்பாசிபிள். உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதம். You are going to stand before the Lord because of your life. பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக, உள்ளே சுத்தமாக்கினா வெளிப்புறம் தானாய் சுத்தமாகும் என்று ஆண்டவர் சொன்னாரு. எப்படி இந்த வார்த்தையை மறக்கிறது? ஆண்டவரே என்னை சுத்தமாக்கு, அப்போது நான் சுத்தமா. ஒரு அல்லேலூயா சொல்லு. தொடர்ந்து வாசிப்பார், மாயக்காரராகிய பரிசேயரே, வேத பாரதரே, உங்களுக்கு ஐயோ, பார்வைக்கு நீண்ட ஜபம், ஆனால் விதவைகளை வீடுகளை பச்சிக்கிறீர்கள், உங்களுக்கு ஐயோ என்றார். ஜபம், நீண்ட ஜபம், ஆனா உள்ளத்திலோ விதவைகளுடைய வீடுகளையும் பச்சிக்கணும். நான் பணக்காரனா இருக்கிறேன், என் ஐஸ்வர்யம் பெருகணும், என் செல்வம் பெருகணும். வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளியே பார்த்தா கல்லறை, இங்கதான் இருக்கு கல்லறைகளை சொல்லவாங்க. என்ன மாதிரி பளிங்கு மாதிரி, பளிங்கு மாதிரி, இது பளிங்கு மாதிரி இருக்கு. வெளியில வெளி நான் கல்லறைகளை சொல்லல, நடமாடுற கல்லறைகளை சொல்றது. நீங்க வெளியில பார்த்தா எத்தனை கலர், கலவையில ஒரு தலைமையில ஒரு கலர், முகம் ஒரு கலர், அல்பம் ஒரு கலர், சொந்த ஒரு கலர், இனிய கருப்பாண்ட அதுக்கு ஒரு கலர், கால ஒரு கலர், இடையிற ஒரு கலர், மேல ஒரு கலர். வாட் அ பியூட்டிஃபுல். ஆனா உள்ளேயோ நாம் என்ன பார்க்கிறோம்? அது இருந்தா இந்த மனுஷன் மாதிரி இருக்கான். நடைய பார், அவர் உடைய பார், அவர் எடுப்ப பார், அவர்கிட்ட பார்வை பாரு, அவர் போற காரை பாரு, அவர்கிட்ட வீட்டை பாரு, அவர்கிட்ட வேலையை பாரு, அவர் அந்த அதை பாரு, இதை பாரு. ஆனா ஆண்டவரும் அவைகளை பார்க்கறது இல்லைங்க, அவர் உள்ளத்தை பார்க்க தேவனாக, இந்திரியத்தை பார்க்க தேவனாக. நாம இவைகளை வச்சு ஒரு மனுஷனை எட போறோம். ஆகவேதான் இந்த சபைகளில் எல்லாம் அவர் பெரியவர், இவர் சிறியவர். எதை வச்சு? அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை நிலைமையை வச்சு. நான் ஆனா தேவன் அப்படி பார்க்கிறவரை இல்லை. Accept your brother. Don't put any condition to accept your brother. Because அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான்.
நம்மை போல தேவ ஆவியை பெற்ற மற்றவர்களை நாம் கண்டிச்சு நிபந்தனை இல்லாம ஏற்றுக்கொள்ளணும். இயேசு அப்படித்தான் பார்க்கிறோம், அப்படித்தான் பார்க்கிறோம். பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமா, வெளியிலே கல்லறை அழகாக காணப்படுகிறது, ஆனா உள்ளேயோ எலும்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்து கிடைக்கப்படுகிறது. வெளியிலே மனிதர்களின் கடினமான தேவனோ இருதயத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த மாணவர்களே, குழந்தை நாம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவன் பார்க்கிறாரே. நான் வெள்ளரிக்கப்பட்ட ஒரு கல்லறை போல இருக்கிறேனா? பரிசுத்தமான போல என்னை காட்டிக் கொள்கிறேனா? மற்றவர்களுடைய பார்வைக்கு நான் சுத்தமானிய போல இருக்கிறேனா? தேவனே பார்க்கிறாரே, நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், என்ன செய்கிறேன், எப்படி நடமாடுகிறேன், எந்தெந்த இடங்களுக்கு போகிறேன், என்னுடைய தனிப்படுவத்தில் ஒருவோடு பேசும் போது நான் எண்ணத்தை பேசுகிறேன், நான் தனிய வீட்டில் இருக்கும் போது என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, நினைவுகள் எப்படி இருக்குது என்றெல்லாம் மற்றவர்கள் பார்க்காவிட்டாலும் தேவன் பார்க்கிறாரே, என் இருதயத்தை அவர் பார்க்கிறாரே. யாருக்கு நான் பரிசுத்தமா இருக்க போறேன்? மனிதர்களுக்கு நான் பரிசுத்தமா இருக்க போறேன்னா தேவனுக்கு நான் பரிசுத்தமா இருக்க போறேன். மனுஷர் பார்க்கிறபடி நாம் பாருங்க என்று நான் தேவன் சொல்லிட்டாரே. என் ஜனமே கேள், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், பார்க்கிறது நமக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? எத்தனை தடவைகள் நாம் மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படும், எத்தனை தடவைகள் மற்றவர்களுடைய தவறான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான தவறாக புரிந்து கொள் மற்ற கூடத்தில் போய் கதைக்கிறது, அவர் அப்படி செஞ்சிட்டாரு, இவர் இப்படி செஞ்சிட்டார். இப்ப நாம உள்ள கதறு ஆண்டவரே நான் சரியத்தாலே செஞ்சிருக்க, ஆனா இப்படி கதைக்கிறாங்க, மனம் வேதனைப்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதல் வர்ற வார்த்தை தான் தேவனும் இருதயத்தை பார்த்தார். நீ புறக்கணிக்கப்பட்டாலும் தேவன் உன்னை புறக்கணிக்க மாட்டார். மற்றவர்களால் நீ ஒதுக்கப்பட்டாலும் தேவ பார்வையை ஒதுக்கப்படவே மாட்டாயப்பா. மற்றவர்களுடைய சின்னவன் என்றும் சிறியவன் என்றும் கீழானவன் என்றும் தள்ளப்பட்டவன் பார்த்தாலும் தேவன் அப்படி பார்க்கிறவரே இல்லையப்பா. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருந்துட்டா நீ தேவ பார்வையில வெளியேறப்பட்டவன். உலகம் ஆயிரம் சொல்லட்டும், நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்ற அதான் முக்கியம். நீங்கள் மூடி என்கின்ற ஒரு பக்தன் இப்படியா சொல்ல, உலகம் எதை சொல்லுவது என்பது எனக்கு முக்கியமில்லை, தேவன் என்னை பார்த்து என்ன சொல்ற அதுதான் எனக்கு முக்கியம். முழங்கினார் போகட்டும். இந்த அநேக காரியங்கள் நேரம் பொருள் இந்த எரேமியா 17 அதிகாரம் 9-10 வாசி பாருங்க. எல்லாவற்றை பார்க்கணும், இருதயமே கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமான சொல்லிட்டு சொல்லல, நிறுத்த இல்ல, அதை அறியத்தக்கவன் யார்? ஹலோ, எல்லாவற்றை பார்க்கிறோம். 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதும் அதை அறியத்தக்கவும் யார்? அதுக்கு அடுத்த கொஞ்சம் 10 வசனத்தை பார்த்து சொன்னா, தேவரீர் உள்ளாந்தரங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். ஐயோ, இந்த வார்த்தையை படிக்கும் போதே நமக்கு பயமா இல்லை? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் உள்ளாந்தரங்கள், நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள், நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள், உள்ளும் புறமும் நீரின் இருதயத்தின் அந்தரங்கங்கள் உள்ளாந்தரங்கள் அவற்றை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். ஆதியாகமம் 6:5-6 வசனங்களை படித்து பார்க்கும் போது, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்று தேவன் கண்டு மனிதனை சிருஷ்டித்ததற்காக விசனப்பட்டார். அடுத்த வசனம் சொல்வது, நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நிர்மூலமாக்குவேன். ஜலப்பறவை நோவாவின் ஜலப்பறவை நாம் எல்லாருக்கும் தெரியவில்லை, ஹிஸ்டாரிக்கல் சரித்திரபூர்வமான ஒரு சம்பவம். அதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. தேவன் கண்டாரா? ஐயா, இருதயத்தின் நினைவுகளை யாரு காணுகிறது? தேவன் தான் காண முடியும். பிசாசும் உன் இருதயத்தின் நினைவுகளை காண முடியாது. எனக்கு ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய கேள்வியா இருந்த ரசிக்கப்பட்ட ஆட்கள், விசுவாசு என் இருதயத்தின் நினைவுகளை அறிவானா அறிவானா அறிவானா? ஆண்டவர் சோத்திர புறாத நான் கண்டுபிடிச்சேன், நோ ஹி இஸ் நாட் ஆல் மைட்டி. விசுவாசுக்கு வல்லமை இருக்குது, ஆனா சர்வ வல்லமை இல்லை. ஆனா நாம் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் சர்வ வல்லவராக. உன்னுடைய இருதயத்து நினைவுகளை பிசாசு அறிய முடியாது, ஒருவரும் அறிய முடியாது, தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிய முடியும். மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டார். முடிவு அழி ஜலப்பறலை நோவாவுக்கால் ரீசன், நித்தமும் அவருடைய நினைவுகள் பொல்லாதார்கள். என் கருமானவர்களே, நான் சில நேரத்தில் இரவில் யோசிப்பேன், படுக்கைக்கு போகும்போது இந்த நாள் முழுவதும் என் பேச்சுகள் என் நினைவுகள், சிலர் ஹலோ சிலர் கற்பனையிலேயே சில காரியங்களை சஞ்சரிப்பார். தெரியுமா, தாங்கள் தங்கள் வாழ்க்கையில நிறைவேறாத சில காரியங்களை, அடைய முடியாத சில காரியங்களை கற்பனையிலேயே சஞ்சரிக்கிற ஹீரோ, கற்பனை கதாநாயகன் அப்படி நினைவுகளாலேயே போய் வருவார். இப்ப இப்படி நினைவுகள் எங்க போய் வருவோம்? தேவன் அறிவார். நான் நம்புறீங்களா? இங்க ஆண்டவர் நினைவுகள் நிச்சயம் பண்ணலாம். நம்முடைய நினைவு நம்முடைய உள்ளத்துல எது நினைக்கிறோமோ அதை பேசுகிறோம், உள்ளத்துல எது நினைக்கிறோமோ அதை செய்கிறோம். நம்முடைய உள்ளத்து நினைவுகள் செயல்கள் ஆகுது, நம்முடைய உள்ளத்து நினைவுகள் தீர்மானம் ஆகுது, நம்முடைய உள்ளத்து நினைவுகள் பேச்சுகளாக முடிந்து வரும். அவருதான் சொன்னாரு, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ளப்பா, காத்துக்கொள்ள. 23 நீதிமொழி இல்லையா, எல்லா காவலோடும் போடு வேடி, எங்க திறந்திருக்கிறது கதவு பூட்டு, கூடாத டிவியில பார்க்கிற கூடாத படங்களை பார்க்காதபடி நீங்க கதவுல பூட்டப்பா, அதை பார்த்து பார்த்து நினைவுகளையும் கெட்டு போகணும். தேவையில்லாத படங்கள் ஒரு நேரத்தையும் செலவழிக்குது. தேவை 3 மணித்தேலம் படம் பார்த்தா 3 மணித்தேலம் ஆண்டோட சிந்தை வரவே வராது. அதுக்குள்ள போய் லைட் என்ன அடி பார், என்ன ட்ரெஸ் பார், என்ன டூயட் பார், என்ன பாட்டு பாரு, அதை பார்த்து அங்க அவங்க அவங்க படும்போது நம்ம மறந்து சிரிப்போம். என்ன சொல்ற, மெய் மறந்து போக்கே, அதாவது எங்க இருக்கிறவங்களே மறந்து போயிடுச்சு. ஆனா இங்க ஆராதனையில வந்தாத்தான் அந்த மெய் மறந்து இங்க வரான், இங்க வரான், இங்க நினைக்கும் போது நினைவுகள் எங்கேயும் தான். ஆனா அவன் 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 பாட்டு பாடுறான், அப்ப அவன் பிழைக்கிறான், அவன் நினைந்து எல்லாம் செய்யறான், அவன் படிச்சு விட்ட பாட்டையும் அவன் ஆடிவிட்ட ஆட்டத்தையும் பார். வீட்டுல பிள்ளைல பார்த்தா இப்போ நடிகர் பேர் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு மாதிரி அது ஒரு விடுப்பு. வீட்டுல பார்த்தா பிள்ளைகள் வீட்டு அம்மா அப்பா என்ன பாக்குறா கேட்கிறாங்க, அத வீட்டுல பிள்ளைகள் பாடு, சினிமா பாடு, எந்த பிள்ளைகள் பாடுது பாடு பாடு. அது இவைகளை சொல்ல போனா ஆனால சொல்லாம எப்படி தான் இருக்கு? சீக்கிரம் யோசிங்க, நம்ம இருந்தோம் இல்ல உள்ள ஏசி வச்சு சினிமா பார்ப்போம், கூடாத காட்சியில பார்ப்போம், கூடாத பேச்சுகளுக்கு யோசிச்சு பாரு. உங்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நபர் பக்கத்துல அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றப்பா, ஆள் அனுப்பிட்டு விஷயத்தை பாக்குறாங்க. ஆனா உள்ளே இருக்கிற போக மாட்டாரே, அவன் உள்ளே வந்தவர் வந்தவர் தான், உன்னோட வாழ வந்திருக்காரப்பா, உன்னோட வாழ வந்திருக்கிறார். நீ எப்படியோ வாழ்ந்த உன்னை உன்னை திருப்தி எடுத்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், பரலோக தேவன் பிள்ளைகளாய், பல்லோர் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் உன்னை வாழ வைக்க உனக்குள்ள வந்துவிட்ட தெய்வத்தை துக்கப்படுத்திக் கொண்டு ஒரு காரியம் உனக்கு எதிர்ப்பு எதிர்க்கப்பா, அது உனக்கு நன்மையாக லைக்காது. உன் மாம்சத்துக்கு நீ ஏன் இடம் கொடுத்து, உன் இருதயத்தின் பொல்லாத நினைவுகளுக்கு இடம் கொடுத்து ஏன் நீ கட்டு போகணும்? மனந்திரும்பு. The Lord is waiting for your repentance. நம்முடைய ஆண்டவர் நல்ல ஒரு தகவல், நீ எப்ப திறந்த எப்ப நீ திறந்துவ, நான் உனக்காக காத்துட்டு இருக்கணும். அவ்வளோ நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நாட்களும் உடைய வாழ்க்கைக்கு கேடு. சத்ரு கண்ணியை வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கோம். நம்ம ஆண்டவர் நீ எப்ப திறந்துவான்னு பார்த்துட்டே இருக்க. நான் உனக்கு அன்பாய் சொல்றேன், எப்பையும் தேவனுக்கு முன்பாக உடைய இருதயத்தை சுத்தமா வச்சிருக்க. பிசாசை உங்களுடைய இருதயத்துல தேவையில்லாத கலைகளை விதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க.
நம்முடைய மனித இதயம் அப்படிப்பட்டது. சீக்கிரத்தில் பொறாமை கொள்ள, சீக்கிரத்தில் பெருமையடை, விட்டு விட்டுக்காது, அடம் பிடிக்காது, போராட்டம் வேணா. அப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்களை வேதத்தில் தேடி பாருங்க, அவருடைய முடிவுகளையும் ஆராய்ந்து பாரு. அவர்களை சொல்ல போன காலம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பார்க்கிறான், தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறான். யாரும் மனிதனை பார்த்தேன்.